الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه من خلقه وخليله، بلغ رسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين من ربه، فصلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أيها الإخوة الأفاضل، أيها الأخوات، طبتم وطاب ممشاكم وتبوأتم من الجنة غرفا. قبل أن نبدأ في هذه الكلمة، لا بد من الإشارة إلى فضل هذه المجالس، مجالس الذكر. فقد قال عليه الصلاة والسلام: ما اجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عنده. ومن بطأ به عمله لم يسرع به نسبه. فالموفق أيها الإخوة هو الذي يوفقه الله عز وجل لحضور هذه المجالس التي يتلى فيها كلامه سبحانه وتعالى. وقد ذكر سبحانه أو ذكر الرسول صلى الله عليه وسلم في هذا الحديث أربعة أمور مهمة، ولعل أهمها هو أن يذكرك الله عز وجل في من عنده، يعني أن الملائكة يذكرك باسمك وأنت تحضر هذه المجالس. فهنيئا لمن وفقه الله عز وجل لمثل هذه المجالس. Donc, je disais, bien sûr que ces assises où l'on est rassemblés uniquement pour parler d'Allah Azza wa Jal, évoquer Allah Azza wa Jal, sont des assises de bien. Et le prophète alayhi salatu wa salam a dit, lorsque justement les musulmans se rassemblent dans une mosquée, dans un lieu, pour évoquer Allah Azza wa Jal, la miséricorde d'Allah Azza wa Jal descend sur eux, la sérénité descend sur eux, et les anges les enveloppent, les entourent, et Allah Azza wa Jal les cite auprès de ceux qui sont auprès de lui, c'est-à-dire les anges. Donc ça montre tout le mérite de ces assises que malheureusement beaucoup de gens, enfin beaucoup sont privés de ces assises. كذلك قبل أن أبدأ هذه الكلمة لابد من كلمة شكر لأعضاء الجمعية وإمام المسجد حفظه الله، الذين يعني قدموا هذه الدعوة لإلقاء هذه الكلمة. فنسأل الله عز وجل أن يجعل ذلك في ميزان حسناتهم وميزان حسنات الحاضرين. aussi un part de remerciement pour les responsables de l'association et pour l'imam de la mosquée, qu'Allah le préserve, qui m'ont invité justement pour donner cette kalima, cette conférence. Et donc, le موضوع كما ذكر هو سورة يعلمه الجميع يحفظها الجميع بل يتلوها الجميع على أقل تقدير 17 مرة في اليوم، وهي سورة عظيمة، سورة لها فضائل عدة، وقد جاء في فضلها ما روي عن أبي سعيد بن المعلى رضي الله عنه أنه قال: كنت أصلي في المسجد فدعاني الرسول صلى الله عليه وسلم فلم أجبه حتى انتهيت من صلاتي، فذهبت إليه فقال: ما منعك أن تأتيني لما ناديتك؟ قال: يا رسول الله كنت أصلي. قال عليه الصلاة والسلام: ألم تسمع إلى قول الله عز وجل: يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم؟ فقال هذا الصحابي: يا رسول الله لن أعود. فقال عليه الصلاة والسلام: لأعلمنك قبل أن تخرج من المسجد أعظم سورة في القرآن. فقال هذا الصحابي رضي الله عنه: فأخذ رسول الله صلى الله عليه وسلم بيدي. تصور هذا المنظر، أن يأخذ الرسول صلى الله عليه وسلم بيدك وبدأ يتحدث معه إلى أن أشرفوا على الخروج من المسجد. فقال هذا الصحابي: يا رسول الله، لقد قلت أنك ستعلمني أعظم سورة في القرآن. فقال عليه الصلاة والسلام: كيف تقرأ في الصلاة؟ قال: الحمد لله رب العالمين. قال: هي السبع المثاني والقرآن، أو القرآن العظيم الذي أوتيته. Donc, bien sûr, comme ça a été annoncé, que le sujet de cette conférence, ça va être Sourate Al-Fatiha, cette sourate que tout le monde connaît par cœur, qu'on récite au minimum 17 fois par jour. Donc il est bien de connaître sa signification, et il est plein de choses qu'il faut connaître, comme, Inch'Allah, on va le voir. Et parmi les choses qui montrent ses mérites, les mérites de cette sourate, il y a beaucoup de choses. Première, un hadith qui a été cité par un compagnon qui s'appelle Abu Sa'id ibn al-Mu'alla. Ce compagnon était en train de faire la prière dans la mosquée. Et le prophète alayhi salatu wa salam l'a appelé. Lui, il a continué sa prière. Jusqu'à ce qu'il avait fini, il est parti voir le prophète alayhi salatu wa salam. Il lui a dit: qui t'a empêché de venir lorsque je t'ai appelé? Il a dit: ya Rasulallah, au prophète d'Allah, j'étais en train de faire la prière. Le prophète alayhi salatu wa salam lui a dit: n'as-tu pas entendu la parole d'Allah qui dit: ô vos croyants, répondez à l'appel du prophète d'Allah Azza wa Jalla et son prophète lorsqu'il vous appelle à ce qu'il y a, là où il y a votre vraie vie. Faqala, il a dit: je ne vais pas refaire ça une deuxième fois. La prochaine fois quand tu vas m'appeler, même si je fais la prière, je vais l'arrêter et je vais venir. Et le prophète alayhi salatu wasalam lui a dit: je vais t'enseigner la meilleure, la plus importante sourate. Il y a sourate et verset. La meilleure, la plus importante sourate du Coran. Avant que tu ne sortes de la mosquée. Puis il a pris sa main, ils ont commencé à parler, jusqu'à ce qu'ils ont failli sortir. Il a dit: ya Rasulallah, au prophète d'Allah, tu m'as promis de m'enseigner la meilleure sourate du Coran. Il a dit: comment tu lis dans la prière? Il a dit: Alhamdulillah Rabbil Alamin. Il a dit: c'est les sept répétas, Sab' al-Mathani, et les paroles sublimes, Qur'an al-Azim, que j'ai reçues. Donc ça montre la valeur de cette sourate aussi. Ma yubayyin fadla hadhihi as-sourate al-'azima ma rawahu al-imam Muslim rahimahullah fi sahihihi anna rasul sallallahu alayhi wa sallam kana ma'a amin al-wahy kana ma'a jibril fa sami'a naqidan sawtan fi as-sama' fa idha rafa'a ra'sahu ma fa qala jibril hadha babun futih لم يفتح من قبل فخرج منه ملك فجاء إلى الرسول صلى الله عليه وسلم فقال أبشر بنورين أوتيتهما لم يؤتهما أحد قبلك خواتم البقرة وسورة الفاتحة لن تقرأ حرفا منهما إلا أعطيته لن تقرأ حرفا منهما إلا وعطيته. Donc parmi ce qui montre le mérite de cette sourate aussi, c'est ce qui a été rapporté par l'imam Muslim dans son récit authentique, où il dit: un jour le prophète alayhi salatu wasalam était avec l'ange Jibril. Ils ont entendu un bruit, ils ont levé leur tête, et Jibril alayhi salam a dit: voici une porte qui s'est ouverte, jamais auparavant elle s'est ouverte. Il y a un ange qui est sorti de cette porte, qui est rentré de cette porte. Il est venu voir le prophète alayhi salatu wasalam. Il lui a dit: réjouis-toi de deux lumières que tu as eues, qu'on t'a données, qui ont été données pour toi, que personne avant toi n'a eues. deux lumières. Les derniers versets de sourate al-Baqarah, Amen al-Rasul bima unzila ilayk, je crois la fin, et sourate al-Fatiha. Donc, il dit, réjouis-toi. Tu ne liras pas en dessous de cette lettre sans que tu ne sois exaucé. Parce que c'est des invocations. Hein? Awaqa sourate al-Baqarah, ou kidal al-Fatiha, fa yidu'a. Fa hada yubayinu fadl hadi surah, surah lati naqra'uha fi yawmina وليلنا كذلك هذه الصورة لها أسماء كثيرة من أسمائها الشافية الشافية والدليل في ذلك حديث أبي سعيد الخدري رضي الله عنه إذ يقول رضي الله عنه أن رسول صلى الله عليه وسلم بعثهم في سرية فمروا بقرية استضافوا أهلها فأبوا أن يضيفوهم هذه من عادات العرب أن الإنسان حتى يعني الأمر ليس ببعيد إذا مر بمكان يستضاف لثلاث أيام مثلا فأبوا فذهب يعني الصحابة إلى مكان وجلسوا فيه فلدغ سيد هذا الحي رئيس القبيلة لدغ يعني لدغته عقرب فجاءت جارية من هذه القبيلة فقالت جاءت إلى الصحابة لأن جميع القوم كانوا خرجوا جميع رجال القبيلة كانوا خرجوا في مهمة فجاءت هذه الجارية فقالت إن سيدنا سليم سيدنا سليم يعني مريض والعرب كانت يعني تطلق الأمر على عكسه إنسان مريض تقول سليم تفاؤلا بشفائه أرض قاحلة يقولون يعني مفازة مع النار قاحلة مفازة تفاؤلا فقالت إن سيدنا سليم وإن رجالنا قد خرجوا فهل منكم من راق فقالوا لقد استضفناكم فأبيتم أن تضيفونا فلن نلقي لكم حتى تجعلوا لنا يعني شيئا نتفق على ثمن على أمر يعني دفع الثمن لأنكم طلبنا منكم استضافة فأبيتم دونك puisque c'est trop long, je peux penser à ça. Sourate al-Fatiha a plusieurs noms. Parmi ces noms, c'est la guérison, celle qui guérit en fait. Shafia. Pourquoi elle a été appelée comme ça? Il y a un hadith qui a été rapporté par Abu Sa'id al-Khudri où il dit, une fois le prophète alayhi sallallahu alayhi wa sallam les a envoyés dans une expédition. Ils sont passés par un village. Ils ont demandé hospitalité à ce village, ce qui est une pratique courante chez les Arabes et les non-Arabes, à l'époque. À l'époque, il n'y avait pas d'air de repos, d'endroit où on peut se reposer. Donc, il y avait cette méthode. Les gens, quand ils passent par un endroit, c'est les gens du village qui les prennent en charge pendant 3 jours. Mais les gens de ce village ont refusé. Donc, les compagnons sont partis dans un endroit, ils ont fait leur campement, ils sont restés. Et Allah Azza wa Jalla sait que le responsable, le dirigeant de ce village s'est fait piquer par un scorpion. Et leurs hommes, ils sont tous sortis, il n'y a personne. Donc ils ont envoyé une femme qui est venue voir les compagnons, il leur a dit, notre président a été piqué par un scorpion, est-ce qu'il y a quelqu'un de vous qui fait ruqya? Ils ont dit oui, mais on ne va pas faire ruqya jusqu'à ce que vous, il faut payer. Parce qu'on vous a demandé hospitalité et vous avez refusé. فاتفقوا على قطيع على رأس رؤوس من الغنم. الشاهد أن أحد الصحابة رقى هذا الرجل بصورة الفاتحة. شوفوا يعني أمر حسي. لدغة عقرب شفيت بإذن الله بماذا؟ بكلام الله عز وجل. ولكن يعني السيف بحامله. قد يقرأ الإنسان قد يلدغ منا إنسان الآن بعقرب لا قدر الله ونقرأ على الفاتحة وما يطرأ شيء لن يطرأ شيء لماذا؟ لأن هناك أمور عدة عوامل يجب أن تجتمع حتى يكون تأثير للكلام donc ils sont mis d'accord sur quelques têtes de bétail de moutons Et bien sûr, il y a un compagnon qui a lu Fatiha plusieurs fois sur cette personne et il a guéri grâce à Allah Azza wa Jal. Fashufiya, fa qama ka'annahu lam yakun bihi shay. فلما يعني أرادوا أن يقتسموا هذه الغنيمة قال أحدهم لا تحدث شيئا حتى نأتي رسول الله صلى الله عليه وسلم. Ils ont voulu partager, ils ont dit non, fais rien, jusqu'à ce qu'on aille voir le prophète صلى الله عليه وسلم pour voir si cet argent, ce bien qu'on vient d'avoir, est licite ou pas. فلما جاءوا عند الرسول صلى الله عليه وسلم قال وما أدراكم أنها رقية اقسموا واجعلوا لي معكم. Ils ont partagé et moi, donnez-moi aussi une part. فهذا الدليل على أن هذه سورة الفاتحة رقية. Ça, c'est une preuve pourquoi on appelle justement الشافية. Aussi, parmi les noms, من أسمائها كذلك, الكافية. الكافية, la suffisante. لأنها تكفي في الصلاة, هي تكفي في الصلاة, ولكن لا يستغنى عنها في الصلاة. أن الإنسان لو أنه قرأ مثلا في الصلاة بالفاتحة فقط هل يكفي ولا لا يكفي؟ لو قرأ بالفاتحة يكفي, إذن تكفي, ولكن إذا لم يقرأ بالفاتحة فصلته باطلة لأنها هي ركن. كذلك ما يدل على فضل هذه السورة أن الله عز وجل سماها صلاة كما جاء في حديث أبي هريرة قال يعني فيما يحكيه الرسول صلى الله عليه وسلم ربه قال يقول الله عز وجل قسمت الصلاة بيني وبين عبدي نصفين. الصلاة أو الفاتحة التي هي جزء من الصلاة وليس الصلاة كاملة سماها الله عز وجل ماذا؟ الفاتحة سماها صلاة لبيان ماذا؟ أهميتها. كما قلنا فالصلاة بدون فاتحة باطلة لأنها ركن أمبيلي. قال قسمت الصلاة بيني وبين عبدي نصفين فإذا قال العبد الحمد لله رب العالمين قال الله عز وجل حمدني عبدي. Avant, je rattrape un peu de traduction pour ne pas aller trop loin. Donc parmi ce qui montre aussi le mérite de cette sourate, c'est que Allah عز وجل l'a appelé prière. Dans un hadith qui a été rapporté par Abu Huraira radiallahu anhu, Allah Azza wa Jalla dit j'ai partagé la prière voulue ici, c'est quoi? C'est surat al-Fatiha entre moi et mon serviteur. Lorsque mon serviteur dit Alhamdulillah Rabbil Alamin, Allah répond, te répond. يعني الإنسان يجب أن يستشعر هذا الأمر أنه يناجي الله عز وجل عندما يقرأ الفاتحة. هناك حوار, أنت تقول الحمد لله رب العالمين والله يقول حمدني عبدي. Donc lorsque le serviteur dit الحمد لله رب العالمين, louange Allah عز وجل, Seigneur de l'univers, Allah dit mon serviteur m'a loué. وعندما يقول العبد الرحمن الرحيم يقول الله عز وجل أثنى علي عبدي. Mon serviteur, lorsque toi, tu dis dans ta prière, Ar-Rahman Ar-Rahim, Allah Azza wa Jalla dit, mon serviteur m'a complimenté. Et عندما تقول, Malik Yawm al-Din, Malik Yawm al-Din, يقول الله عز وجل, مجدني عبدي. Mon serviteur m'a glorifié. إياك نعبد وإياك نستعين, هذا بيني وبين عبدي. ولعبدي ما سأل. اهدنا الصراط المستقيم, صراط الذين أنعمت عليهم, وإلى المغضوب عليهم والضالين. هذا بيني وبين عبدي ولعبدي ما سأل. Lorsque tu dis Malik Yawm al-Din, maître du jour de la rétribution, Allah dit mon serviteur m'a glorifié. Et ainsi de suite. Iyyaka na'budu wa iyyaka nasta'in, c'est toi que nous adorons et c'est de toi qu'on implore l'aide. Allah dit ceci est entre moi et mon serviteur et à mon serviteur ce qu'il demande, et aussi la même chose à la fin. Pour ça, pour dire que salat lati hiya juz من الصلاة الفاتحة التي هي جزء من الصلاة ذكرها الله عز وجل نيابة عن الصلاة بأكملها لبيان فضلها ومكانتها وأن الصلاة لا تتم إلا بها. طيب, هذه بعض الأمور في بيان فضل هذه السورة. الآن ندخل إن شاء الله إلى السورة إلى المقصود إلى بيت القصيد. Maintenant, c'est quelques hadiths qui montrent le, bien sûr, le mérite de cette sourate. Maintenant, on va s'attaquer à la sourate elle-même. فقبل أن نتكلم عن الفاتحة نذكر شيء في البسملة. البسملة البسملة اختلف هل هي من الفاتحة أو هي آية مستقلة على قولين مشهورين، هل البسملة بسم الله الرحمن الرحيم هل هي من الفاتحة أم لا؟ والأشهر هو القول الثاني أنها ليست من الفاتحة، وإنما هي جزء من آية من سورة النمل. النمل هكذا قالت إني ألقي إلي كتاب كريم إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. هذا هو القول الأظهر، وهذا هو القول الذي يذكره الشيخ العثيمين رحمه الله كذلك، أن هذه أن سورة أن البسملة ليست من الفاتحة، وإنما هي آية مستقلة من سورة النمل. دونك avant de commencer de parler de Fatiha, on parle de Basmala. Basmala, il y a une divergence. Est-ce qu'il fait partie, est-ce que c'est un verset de la Fatiha, ou bien est-ce que c'est un verset qui est indépendant? L'avis le plus juste est que c'est un verset, un bout de verset d'un verset de Surat An-Naml, les fourmis, et que ce n'est pas un verset de Surat Al-Fatiha. يعني ورد السنة في الجهر بها في أول سورة أو بقراءتها سرا، كلا الأمرين واردين. يعني les deux avis, le fait de la lire à haute voix ou à basse voix sont prouvés. Il y a des textes sur cela. ما معنى البسملة؟ قيل أن الباء هنا للاستعانة، وأن الجار المجرور بسم الله متعلق بمحذوف. محذوف لأن الكلام إذا قلت بسم الله الرحمن الرحيم كأن السامع يتشوق بسم الله الرحمن الرحيم ماذا؟ فقيل بأن الباء جار ومجرور هنا متعلق بمحذوف، نجعله يناسب كل عمل نريد أن نقوم به، مثلا يعني بفعل محذوف، متعلق بفعل محذوف. مثلا الإنسان يريد أن يقرأ، فتقدير الكلام بسم الله الرحمن الرحيم أقرأ، لأن الكلام غير كامل إذا قلت بسم الله الرحمن الرحيم. يعني هل الكلام كامل؟ هو متعلق بأمر محذوف، لأن هناك جار ومجرور، لابد هناك من متعلق. كلام مفهوم؟ دونك كيف سنفعل بسم الله الرحمن الرحيم؟ لبا qui vient au début de ce basmala, on dit qu'il est pour l'isti'ana, pour demander de l'aide. Mais la parole n'est pas complète. Ça sous-entend quelque chose. Il faut sous-entendre un verbe à la fin pour que la parole soit complète. Lorsque je dis au nom d'Allah, le tout miséricordieux, le très miséricordieux, yani, celui qui écoute, normalement, il doit s'attendre. Quoi? Pourquoi tu demandes cette aide? Pourquoi tu cites le nom d'Allah Azza wa Jalla? On sous-entend un verbe qui vient à la fin qui correspond à l'action que je vais entreprendre. Si par exemple je veux manger, je dis bismillah, taqdir huwa bismillahi akul. Si je veux lire bismillah, je vais lire bismillah aqra. Yani hada huwa yani ma qila fi hada albasmala. Bismillah, Allah huwa ism alam ala Allah azza wa jalla. Allah fi kalam al-arab هو المألوه الذي تألهه القلوب محبة وتعظيما. الله هو المألوه، هو يعني الإله، إله بمعنى مألوه، الله في كلام العرب. لذلك هذا اسم علم على الله عز وجل، لم يسمى به قبل، لم يسمى لا في الجاهلية ولا في الإسلام يعني شخص باسم الله عز وجل، لأنه اسم علم يدل على الله عز وجل وحده سبحانه وتعالى، وهو يعني كما قلت في كلام العرب بمعنى إله، وإله على وزن فعال، وفعال في الأوزان تأتي بمعنى مفعول، يعني إله مألوه معبود. يعني تقول فراش بمعنى مفروش، هذا في 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 الأوزان، يعني كل وزن يأتي في العربي على وزن فعال فهو بمعنى ماذا؟ مفعول. فإله يعني بماذا؟ بمعنى مألوه، فهو الذي تألهه يعني تحبه وتعبده، يعني محبة وتعظيم القلوب، محبة وتعظيمة. بسم الله أنود الله لنو الله عز وجل dans l'arabe veut dire quoi؟ l'adorer، celui qu'on adore، celui qu'on adore. On le bien sûr dans le comme on va inchallah plus tard parler voir dans iyyaka na'budu on va définir ce que c'est que l'adoration. Donc Allah dans le la parole des Arabes veut dire l'adorer, al-ma'lou. Et c'est un nom propre à Allah Azza wa Jal. Personne ne s'est appelé Allah ni avant l'islam ni après l'islam. Le seul qui s'appelle Allah c'est Allah Azza wa Jal. Alam. Il y a d'autres noms qui peuvent être utilisés. Hein? Mais le nom Allah Azza wa Jal et Ar-Rahman, ces deux noms sont spécifiques à Allah Azza wa Jal. Personne ne peut s'appeler par ces noms-là. Donc Allah veut dire al-ma'lou, l'adorer. D'accord. بسم الله الرحمن الرحيم. الرحمن الرحيم. هذان اسمان من أسماء الله عز وجل يدلان على الرحمة. فالرحمن هو ذو الرحمة الواسعة. والرحيم هو ذو الرحمة الواصلة. والرحمن نعود إلى أوزان الأفعال. هو جاء على وزن ماذا؟ على وزن فعلان. وهذا الوزن يدل على ماذا؟ على الامتلاء، على تقول مثلا غضبان، فلان غضبان، يعني أنه ممتلئ الغضب، إنسان سكران. يعني أو هذا الوزن يأتي بمعنى. فالرحمن على وزن فعلان يعني ذو الرحمة الواسعة، وهذه الرحمة تشمل الجميع في هذه الدنيا، المسلم وغير المسلم. نرى غير المسلم أنه يتمتع في هذه الدنيا، يأكل يشرب يسافر إلى غير ذلك. كل هذا من آثار رحمة الله عز وجل، من آثار الرحمن سبحانه وتعالى. حتى الرحمة بين الحيوانات، كل هذا من آثار هذا الاسم الرحمن. Donc, le tout miséricordieux, le très miséricordieux. Ar-Rahman, donc pour l'arabe, veut dire de celui qui a la miséricorde la plus vaste, la plus large, qui touche tous, tout le monde. Dans cette vie, tout le monde jouit de la miséricorde d'Allah Azza wa Jal. Le croyant et le non-croyant. On voit bien que le non-croyant, il mange, il boit, il voyage. Ils jouissent. Imaginez, alors que on peut dire que Hadou, ils sont pas aimés, donc ils sont éloignés. Mais dans cette vie, tout le monde est touché par cette miséricorde. والرحيم بمعنى فاعل هو ذو الرحمة الواصلة وهذه قال خاصة بالمؤمنين يوم القيامة. ذلك قال الله عز وجل وكان بالمؤمنين ما قال رحمانا قال رحيما سبحانه وتعالى. يعني أن هذه الرحمة تصلهم. فالرحمن ذو الرحمة الواسعة توم يذكر ديو celui qui a la miséricorde la plus vaste, la plus large. Et الرحيم celui qui fait atteindre cette miséricorde aux croyants le jour de la résurrection. ذلك قال سبحانه وتعالى وكان بالمؤمنين رحيما. فبسم الله الرحمن الرحيم. إذن الآن ثم قال سبحانه وتعالى الحمد لله رب العالمين. الحمد هذه الألف واللام لها دور في العربية، وتأتي لماذا؟ من الأمور التي تأتي بها الألف واللام الاستغراق. استغراق يعني أن تشمل جميع معنى الكلمة. عندما تقول الحمد يعني جميع ما يشمل عليه هذا الاسم الحمد من معنى فهو لله عز وجل. Donc الحمد louange à Allah. Le terme alham, ça veut dire louange à Allah, si on veut traduire. Le alif ou l'âme qui vient a plusieurs fonctions en langue arabe. Parmi les fonctions, c'est que quand un mot commence par al, on dit que il signifie que tout ce que ce mot, ce terme comprend tout ce que, ou bien celui qui est désigné par ce terme, ce mot, comprend tout ce que ce mot désigne comme sens. Je ne sais pas si c'est bien traduit. Donc, alhamd. Quand tu dis alhamd, et l'insan, nous voulons nous faire des thamara. لأن الفاتحة نقرأها كل يوم، فالإنسان يستشعر هذه المعاني أثناء قراءته للفاتحة. إنما تقول الحمد يعني جميع الحمد لله، فما هو الحمد؟ ما هو الحمد؟ هو الثناء على الله عز وجل بصفاته وبنعوت جلاله سبحانه وتعالى. الثناء على الله عز وجل، تثني على الله عز وجل، كأنك تقول يا الله أنت هو الكامل في أوصافك سبحانك وتعالى وفي أفعالك، فأفعالك كلها دائرة بين الفضل والعدل. جميع ما يفعل الله عز وجل ما في لا ما كاينش ظلم. Donc quand tu dis alhamdulillah, toute la louange appartient à Allah عز وجل parce qu'il a les noms les plus parfaits سبحانه وتعالى, les plus beaux et les attributs les plus parfaits. Donc tout ce qu'il fait, il ne peut y avoir un manque. Tout ce qu'Allah Azzawajal fait, il n'y a pas d'injustice. Hein? D'ailleurs, il y a tout ce qu'il y a. Et il y a quelque chose entre le sana et le shukr. Quand tu dis tout ce qu'il y a à Allah Azzawajal, quand tu dis Allah Azzawajal est le Karim, est le Rahman, le Rahim, est le Rabb al-Alamin, est le Malik, est le Quddus, c'est le sana. Tout ce qu'il y a à Allah Azzawajal. Sana ou le ba'da, sana. ذلك قلنا أنا جميع الثناء لله عز وجل. شوف شحال كاين يكون بيان دو كرياتور دون سو موند يا بوكو دي مليار. فالله عز وجل له الحمد في تدبير أمور خلقه. إذا ذهبت عند إنسان فقير لما تسأله كيف الحال يقول الحمد لله. تمشي عند إنسان غني كيف الحال الحمد لله. تمشي عند إنسان مريض لباس كيف الحال الحمد لله. تمشي عند إنسان معافى كيف الحال لباس الحمد لله. فالله عز وجل له الحمد في جميع الحالات. وتصور الإنسان يعني هذا الحمد الذي يجب أن يفهم هو نتيجة هذه أسماء الكاملة لله عز وجل والأوصاف الكاملة. لأنه قد يرى الإنسان أمر فيتصور له أنه فيه ظلم أو شيء. يشوف مثلا أمر في مكان فيه تحت جفاف والناس يموتون بالمجاعة, أين هذا ظلم؟ فهذا عنده جهل بأسماء الله وصفاته, لأنه ولو هذا المنظر أنت لا تستسيغه لا يدركه عقلك. فالله عز وجل محمود لما له من الحكمة في تقدير هذا الأمر. هذا الذي يجب أن يفهم, أن الله عز وجل له الحمد على كل حال. ولو أنك أنت ترى شيئا قد يظهر لك منه ظلم أو شيء, فالعيب فيك في قصر فهمك لا في فعل الله عز وجل. كما قلت إنسان صور. Donc, quand on dit louange Allah Azza wa Jal, ça veut dire que tout ce qu'Allah Azza wa Jal ne peut être que parfait. Imaginons, il y a 7 milliards de personnes. Et chacun a une situation. Il est riche, il est pauvre, il est malade. Et Allah Azza wa Jal est celui qui a la louange pour sa gestion de cet univers. Yani, il n'obtient personne. D'accord ? Tu vas chez quelqu'un qui est malade, tu lui poses la question. Comment ça va? Il dit Alhamdulillah. Louange à Allah Azza wa Jal. Celui qui est en bonne santé, il va te dire la même chose. Celui qui est riche, il va dire la même chose. Celui qui est pauvre, il va dire la même chose. Fait le maqsoud, anna insan indama yaqra surat al-Fatiha. Quand on récite surat al-Fatiha et quand on dit Alhamdulillah, il faut penser à tous ces sens-là. Yani yaqra ta'zim lillah Azza wa Jal fi qalbika. Wa yaqra lak khushu' azim fi salat. أولاً إحنا ذكرنا قبل, on a cité que Allah te partage avec toi, il te répond. ابن القيم قال سبحانه وتعالى كلام جميل، قال لولا هذا الران الذي على القلوب لطارت فرحا بقول الله لها في الصلاة مثلا عندما تقول الحمد لله أن يقول لك الله حمدني عبدي أسماك عبده، قال لولا هذا الران وهذه الذنوب الجاثمة على هذا القلب لطار هذا القلب فرحا. Et le Qayyim dit, si ce n'est pas ces péchés qui salissent au cœur, ces cœurs se sont envolés de joie lorsque, dans la prière, ils se rappellent que lorsqu'ils disent Alhamdulillah, Allah leur répond. Ils disent, mon serviteur m'a loué. Mais on est tellement dans l'insouciance et loin qu'on ne pense pas à ces sens-là. Donc quand je dis Alhamdulillah, je me rappelle de toutes ces choses-là. La grandeur d'Allah et qu'il a les non, les plus parfaits, et que tout ce qu'il fait est parfait. Tout ce qui émane de lui ne peut être que justice ou grâce, gratitude. Alhamdulillah, Allah, yani sharahna, ismallah azza wa jalla, qu'on a un nouveau alam à Allah, Rabbil alamin. Al-Rab, عندما يأتي معرف بالالف واللام, لا يطلق إلا على الله عز وجل. وعندما يأتي مضاف, قد يطلق على الإنسان يقول هذا رب السيارة, رب البيت. ولكن عندما يأتي معرفا بألف اللام لا يطلق إلا على الله عز وجل. الرب يعني هو المدبر, هو الذي يربي عباده بنعمه تدريجيا سبحانه وتعالى. والرب يدخل في المعنى يعني هو الخالق, هو الرازق, هو المالك سبحانه وتعالى. يعني هذا من توحيد الربوبية. وتوحيد الربوبية له 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 يعني له أمر كأمر عظيم. Donc le terme Maître, Rabbul Alamin, c'est ça comment ils traduisent maître du jour de la rétribution. Maître, voilà, du jour de Alhamdulillah, Rabbul Alamin. Rabb, maître seigneur du jour de la rétribution. Le terme Rabb, lorsqu'il est défini, lorsqu'il y a Alif Ullam au début, ne peut être, il n'y a que Allah qui peut être appelé ainsi. On dit Rabb, c'est, lorsqu'il vient dire Rabb, ça veut dire que c'est Allah. Mais lorsqu'il n'est pas défini, parce qu'il est annexé à un mot, là, tout le monde peut s'appeler arabe. Quelqu'un qui est propriétaire, par exemple. Tu dis Adarab Sayyar, ça veut dire le propriétaire de la, du véhicule. D'accord? Et arabe, c'est celui, c'est le créateur, celui qui a la royauté absolue, et celui qui pourvoit la subsistance de ses créatures. Le Qult, lorsqu'on définit Tawhid, il en fait partie Tawhid al-Rububiyya, l'unicité de la Seigneur. Rien que, ben, conseil. إنسان إذا وقر في قلبه توحيد الربوبية غير حياته. Lorsque l'unicité de la Seigneurie, توحيد الربوبية, est ancrée dans le cœur de quelqu'un, ça change. Comment يعني؟ فالإنسان الذي يعتقد أن الرب الذي يعبده هو خالق كل شيء, هو مدبر الأمر, هو الذي بيده ملكوت كل شيء. يعني كيف سيكون هذا القلب الذي رسخت فيه هذه العقيدة وترجمها إلى واقع معاش في حياته؟ لأن هناك فرق بين ما هو نظري وما هو عملي. فرق أن تقول شيء بفمك وفرق أن تعيشه بقلبك. لا شك أن الإنسان إذا وقر في قلبه واستقر في قلبه هذا الأمر يعطيه قوة, فلا يجزع من مرض أو من فقر, لأنه له ركن يأوي إليه والله عز وجل رب العالمين. ذلك توحيد الألوهية الذي هو يعني سر إرسال الرسل إلى قومهم وفرع من هذه الشجرة التي هي الربوبية. إذا وقر في الإنسان في قلب الإنسان هذا المعنى, lorsque ce sens de la seigneurie d'Allah عز وجل, lorsque tu sais que celui que tu adores, celui pour lequel tu te prosternes beaucoup de fois dans la journée, et celui qui tient ce monde, qui gère ce monde, qui a la royauté absolue, qu'est-ce que ça va faire dans ton cœur. Ça doit changer. C'est ça la foi qui doit changer la vie. Il faut traduire les choses qu'on a en quelque chose de pratique, qu'on vit, pas des choses théoriques. Parce que beaucoup, on peut, si on leur dit, demande de nous dire ce que c'est que l'unicité, ils vont la réciter par cœur. Mais lorsqu'on voit dans leur vie, est-ce qu'ils le vivent réellement dans leur moment de joie et de tristesse, de malheur? C'est ça le cœur qui vit cette réalité et un vie qui est connecté tout le temps avec son Seigneur, qui sait qu'il a un Seigneur sur lequel il peut s'appuyer dans ses moments de difficulté. C'est un cœur qui ne va pas se rabaisser pour un travail, qui ne va pas négliger ses adorations pour un travail, parce que il sait que c'est Allah Azza wa Jalla qui gère tout. Il va respecter ses prières, il va tout respecter, sa religion. C'est ça son premier objectif. C'est ça. Insan ladhi yaqul anna haqqaqa tawhid rububiyya wa yudayyi'u salawatihi min ajli ash-shughl aw min ajli an hada lam yuhaqqiq ba'da tawhid rububiyya. Celui qui dit voilà, je crois que Allah est le Seigneur, tu le crois peut-être théoriquement mais pratiquement, puisque tu ne respectes pas ta prière pour un travail ou autre chose, tu n'as pas encore mis en pratique cette chose-là. Donc هذا امر مهم يعني اردت ان اشير اليه في ثنايا هذه الكلمه. الحمد لله رب العالمين. العالمين كل ما سوى الله عالم. Tout ce qui est en dehors d'Allah, on l'appelle عالم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. سبق وان تكلمنا على الرحمن الرحيم. On a parlé de ces noms d'Allah عز وجل. مالك يوم الدين. وفي رواية ورش مالك يوم الدين. فما هو الفرق بين مالك وملك؟ ما هو الفرق بين مالك وملك؟ الملك هو ملك الذي تحته رعية. Donc je disais, donc مالك يوم الدين, le maître, le seigneur du jour de la rétribution. مالك يوم الدين. Donc, dans la lecture de Warsh, c'est Malik. Quelle est la différence entre Malik et Malik? Tout le monde peut être Malik. C'est le propriétaire de quelqu'un qui a une voiture ou là. Il est Malik, ou Malik Sayara ou le Chahaj. Mais c'est Malik Sayara. Et le Malik, c'est un roi. Celui qui a. C'est un gouverneur. Celui qui a. Ra'iya tahtahu, yani. Il gouverne. D'accord? فالله عز وجل إذا جمع القراءتين هو المالك والملك. الدين مالك يوم الدين. الدين يأتي بمعنيين له معنيين حسب السياق. Le terme الدين, la rétribution naga الدين, il a deux significations selon le contexte. Ça peut vouloir dire يعني الجزاء, la récompense, c'est ça, la récompense. Et ça peut être aussi dire la religion. Hana, Malik Yom Eddin Ali, le maître du jour de la rétribution. Donc, le terme din peut avoir deux significations. Religion et rétribution. D'accord? Allah Azza wa Jal a dit le maître du jour de la rétribution. Ça ne veut pas dire qu'il n'est pas le maître de maintenant. Mais pourquoi il a précisé? Imada, يعني قال مالك يوم الدين مع أنه حتى الآن هو المالك, هو الملك, لأنه في ذلك اليوم لن يبقى أي ملك إلا ملك. فهذه الدنيا هناك ملوك, ولو أن ملكه ملك نسبي جزئي على كل حال ليس ملكا حقيقيا. Le jour de la résurrection, il n'y aura plus de roi. Tout le monde seront, tous les gens seront, vont être égaux. يحشرون حفاة عراة غرلا, يعني غير مختنين. Tout le monde va être nu, non circoncis, pieds nus. Tout le monde va être égal. Et Allah Azza wa Jal, يعني سينادي ملك الموت. Il va appeler l'ange de la mort. Comment ça fait l'ange de la mort? Ça ne fait pas les oreilles. Il n'a pas de nom. Allah a dit: قُلْ يَتَوَفَّاكُمْ Malakul Maut. Il n'a pas cité un nom. Parce que les habitudes, on nous a toujours dit qu'il s'appelle Azraïl. Mais en fait, il n'y a pas un texte qui spécifie son nom. Allah s'amma Malakul Maut. Allah va appeler l'ange de la mort. Il a dit, Man baqiya ya Malakul Maut. Il a dit, baqiya hamalatul arsh, Jibril ou Mikaïl. قال بقيت أنت الحي القيوم بقي حملة العرش جبريل وميكائيل وأنا يعني كي رست الله سي كي رست يعني رست toi le vivant qui ne meurt jamais ceux qui حملة العرش ceux qui prennent le trône d'Allah عز وجل qui soulèvent le trône d'Allah عز وجل et جبريل ميكائيل et l'ange de la mort يعني فلي يموت جبريل وميكائيل ثم سأله et puis il a posé la question deux fois qui reste il dit anta al-hayy alladhi la yamut hamlatul arsh wa ana après il fallait yamut hamlatul arsh que les anges qui s'occupent de prendre de soulever leur arsh dans la zone qu'ils meurent après il a posé la question qui reste il a dit baqita anta al-hayy alladhi la yamut wa ana faqala lahu mut bi idnillah. Il a dit, meurt par l'ordre d'Allah Azza wa Jalla. Fa, indama yamut, jami'a khalaj. Yatou Allah Azza wa Jalla samawat, wal ardin fi yamini, fa yakoulu, ana al-malik. Ana al-malik. Yunadi. Fa hal min mujib. Fa yujibu nafsa. Liman il mulku liyom. Lillahi al-wahid al-qahar. Fa, al-mulk, huna yadharu. C'est le jour de la rétribution, c'est là où on voit que la royauté absolue appartient à Allah Azza wa Jal. Que personne ne pourra parler. Hein? Illa bi idnillah Azza wa Jal. Ah. Iyaka na'budu wa iyaka nasta'in. C'est toi que nous adorons et c'est à toi que nous demandons l'aide. Qala ahadu salaf, al-fatihatu. Sirru al-Qur'an. Un des plus précisants dit, Al-Fatiha, c'est le secret du Coran. Wa sirru al-Fatiha, Iyaka na'budu, wa Iyaka nasta'in. Le secret de Al-Fatiha réside dans Iyaka na'budu, wa Iyaka nasta'in. Iyaka na'budu, wa Iyaka nasta'in. Ma huwa i'rab Iyaka? Quel est le conjugué, si on veut faire l'i'rab de Iyaka? Comment on va le. L'asl fil kalam huwa na'budu iyaka. Idan iyaka shnu hiya? Maf'ul. Qa'ida. Idha yani qaddamna ma haqqa ta'khir, ma da yufid al-amr. Al-hasr. Al-hasr. Yani lorsque normalement iyaka c'est un complément, c'est ça? Traduit en français. C'est un complément, un COD. Lorsque normalement il doit être après. Lorsqu'on le met en premier, avant le verbe. Ça veut dire que ça exprime quoi? Une clause de exclusivité, c'est ça? Exclusivité. Yani, même le kalam. Il a qu'on le mette en jumla basita. Akaltu tufahata. Ça peut sous-entendre que j'ai donné une phrase simple pour comprendre. J'ai mangé la pomme. Ça peut sous-entendre que j'ai mangé la pomme et autre chose. Mais si je dis en arabe, la pomme j'ai mangée. Tufahata akaltu. Ça veut dire que quoi? Je n'ai mangé que la pomme. Fana iyaka na'budu. Ça veut dire na'buduka wahdaka. La na'budu ahadan ma'aka. Parce qu'il a dit qu'on Iyaka, enfin, na'budu Iyaka, ça peut dire na'budu Iyaka, ou peut-être quelqu'un d'autre. Comme il disait Telbiya avant Fujahiliya. La baika la sharika laka illa sharikan huwa laka, malakta huwa ma malak. Il disait comme ça. Hein? Fa, عندما تقول هذه قاعدة عربية, عندما تقدم ما حقه التأخير فهو يفيد الحصر. يعني Iyaka na'budu, la na'budu illa anta. فما هي العبادة؟ فما هي العبادة؟ العبادة هي حق الله عز وجل يقول ما خلقت الجن والإنس إلا ليعبدون قال ابن عباس إلا ليوحدون لأنه لا عبادة بدون توحيد والعبادة هي كما عرفها شيخ الإسلام بن تيمية رحمه الله اسم جامع لكل ما يحبه الله ويرضاه من الأقوال والأفعال الظاهرة والباطنة. شيخ الإسلام بن تيمية ديفيني Et on dit que c'est l'une des meilleures définitions, c'est un terme ou un nom qui englobe tout ce que Allah Azza wa Jal aime, que ce soit des paroles ou des actes cachés ou apparents. Hada ta'rif ibada ka'amal, ka'wasila. Ça, c'est la définition en tant que moyen pour se rapprocher d'Allah Azza wa Jal. Mais, ma huwa ta'rif ibada ka'amal, ou ka'shakhs, hatta yutlaq alayhi ism 'abid, pour désigner quelqu'un comme étant adorateur. Qu'est-ce qu'il doit rassembler en lui? Deux choses. كمال الذل مع كمال مع كمال الحب pour que quelqu'un soit désigné هذا عابد عبد الله عز وجل il faut qu'il soit en lui كمال الذل la pleine soumission avec le plein amour يعني إذا أحببت إنسانا أو شخصا حبا كبيرا ولكن لم تذل له فأنت لا تعبده وإذا قهرك إنسان فذلك ولكن لا تحبه فأنت لا تعبده فالله عز وجل تعبده بأمرين كمال الذل مع كمال المحبة il y a deux choses la pleine soumission avec le plein amour si tu aimes quelqu'un sans te soumettre à lui tu ne l'adores pas et l'inverse si quelqu'un ne t'a soumis par force sans l'aimer ce n'est pas une adoration il faut voir les deux pour Allah عز وجل مع المحبة لا عبادة بدون المحبة il n'y a pas d'adoration sans amour au contraire l'amour c'est l'essence de l'adoration فهاك يعني الإنسان حتى وأن إنسان يصل درجة أن يكون عبد لله هذا شرف هذا شرف إياك نعبد إياك نذل ونخضع فالإنسان عبادة لله عز وجل يضع أشرف شيء فيه هو وجهه في موضع قدمه donc par soumission à Allah عز وجل on met la chose qui est la plus noble de nous qui est notre visage à l'endroit de nos pieds tout ça pour et الذل لله لا سمسو في الله هي كمال العز سي لا فري عز هذا الذل لله هو كمال العز الذل للمخلوق ذل سوميتر ان كرياتور سي اون سوميسيون سي كلكو شوز دو موفي مي سوميتر الله عز وجل سي سا لا فري لو فري اونور اي بونور داكور اياك نعبد واياك نستعين نفس الشيء كما قلنا في اياك في يعني قدمنا المعمول المفعول قدمنا ما أحق التأخير إذن تفيد الحصر لا نستعين إلا بك فالعبادة l'adoration tu ne pourras pas adorer Allah عز وجل que si lui est tel لن تتمكن من عبادة الله إلا إذا أعانك على طاعته لأن المسافة يعني فيها قطع طرق كما يقال المشوار ليس بالسهل وفي عواقب وفي عقبات نعطي مثال العين ولو كانت سليمة هل ترى في الظلام مع أنها هي سليمة est-ce que l'œil je dis que on ne peut pas adorer Allah عز وجل si il nous aide pas à le faire on a besoin de son assistance سبحانه وتعالى qui nous aide à accomplir cette adoration on ne peut pas l'adorer si Ibn Qayyim donne un exemple d'un œil il dit l'œil même s'il est sain يعني il n'y a pas de défaut. Est-ce qu'il peut voir dans le noir? Non, il lui faut un élément extérieur qui est la lumière. Ben là, vous dites la camine, il te faut aussi l'aide d'Allah Azza wa Jal pour que tu puisses l'adorer comme il veut subhanahu wa ta'ala. Wa kalam fi al-ibada tawil laha shurut hatta takun yani maqboula. Al-ikhlas lillah Azza wa Jal wa mutaba'at Rasul sallallahu alayhi wa sallam. لأن أمرين شرطان مهمان ركنا عبادة هما اتباع هما إخلاص لله عز وجل والمتابعة للرسول فكل عبادة بدون إخلاص فهي باطلة وكل عبادة بدون اتباع كذلك فهي مردودة على صاحبها يفو دو بيي لا سانسيريتي في أدوراسيون بوغ الله عز وجل إي أوسي سويفر لو بروفيت عليه الصلاة والسلام بوغ كو سيت أدوراسيون سوا أكسبتي إن شاء الله وبقي الله عز وجل إياك نعبد وإياك نستعين
J'ai un peu, c'était là un peu, hein, désolé si un peu, si c'est long. Je vais accélérer un peu, Charles. Et dis-moi, c'est le Covid. C'est le Covid. Mais là, ça va comme 40 jours.
Donc, ihdina as-sirat al-mustaqim. Guide-nous sur la voie de rectitude. Al-hidayah, hidayatan. Hidayatu, tawfiq. Wa hidayatu bayanin wa idaha. Il y a deux sortes de guider. La guider qui consiste à montrer le chemin. Idaïka, Allah Azza wa Jalla qala li rasulihi sallallahu alayhi wa sallam, Allah a dit au prophète, wa innaka la tahdi ila sirat al-mustaqim. Certes, tu guides vers un droit chemin. وقال سبحانه وتعالى في آية أخرى إنك لا تهدي من أحببت. فباش نجمعوا بين الأمرين pour regrouper les deux, c'est qu'il y a une qui est ce qu'on appelle هداية التوفيق. هداية التوفيق هو أن تجعل الشخص مهتديا. Le fait de faire que quelqu'un soit guidé. Et ça, il n'y a que Allah qui peut la faire. C'est lui qui crée la guidée dans le cœur de quelqu'un. هذه لا يقدر عليها أحد. Hein? وهداية البيان هذه الحمد لله الدعاة يعني هو أن ترشد الإنسان tu montres le chemin. C'est ça, tu dis en arabe, c'est je lui montre le chemin, c'est هديته إلى طريق. Hein? فهداية هداية التوفيق لا يملكها إلا الله عز وجل. La هداية qui consiste à faire que en sorte que quelqu'un devient guidé, ça, il n'y a que Allah qui peut la faire. Et هداية qui consiste à montrer le chemin, et ça, c'est le rôle des prophètes et des gens de science qui sont venus après eux, qui montrent le chemin de la vérité aux gens. Et c'est là, Sirat al-Mustaqim, Sirat al-Mustaqim, Sirat l'a dit, Tariq l'a dit, La Ouijaja Fihi. Hein? Asra' Tariq, Yusel Lokal al-Haq, ou Tariq l'a dit, La Ouijaja Fihi. C'est le chemin de la rectitude, où il n'y a pas de virage, de zigzag. Et après, Allah Azza wa Jal a montré, il a dit, la voie de ceux que tu as comblé de tes bienfaits, ou à Qad, شرح الله عز وجل في آية أخرى قال الذين أنعمت من النبيين والصديقين والشهداء في أول آية ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء. فأنت عندما تدعو الله عز وجل أن يهديك صراط مستقيم lorsque tu demandes الله عز وجل de te guider vers le droit chemin, tu demandes de te guider vers le chemin des prophètes, des véridiques, des martyrs et des gens pieux sur ce chemin-là. Non de ceux, donc, la voie de ceux que tu as comblé de tes bienfaits, non pas de ceux qui ont fait l'objet de ta colère, ni des égarés. Rayl mardoub alayhim, ou la dhalim, qu'il al mardoub, ou à kul man indahu ilm, la ya'mal bihi. Ou à l'adwas, fi antabiku ala man, ala l'ummati l'radabiya. على اليهود ها لانه اليهود اهل الكتاب يعرفون الحق ولكن لا يتبعونه فكل انسان عنده هذا الوصف ولو كان من هذه الامه ها لذلك قال احد السلف من فسد من علمائنا فهو ففيه شبه باليهود لانه عنده علم فكل انسان له علم لا يعمل به فهو يدخل في هذه الايه من المغضوب عليهم لذلك احنا لأن هناك من يظن أن هذا الوصف يختص فقط باليهود فالله عز وجل يأمرنا أن نسأله أن يهدينا صراط المستقيم غير مغضوب عليهم لأنه قد ولو نحن في هذه الأمة قد ينطبق هذا الوصف على من هو مسلم donc non de ceux qui ont courte colère c'est les gens qui ont une science qui ne mettent pas une pratique et ça ça c'est les juifs qui sont connus pour ça parce que ils connaissent bien, ils connaissent la vérité, mais ils vont pas la suivre par orgueil, par jalousie. D'accord? Et tous ceux qui, de cette communauté aussi, ont une science, qui ne mettent pas en pratique et tout, rentrent dans ce verset. D'accord? Rayl mardoubi alayhim, ou l'abdallim. Abdallim, c'est les égarés. Et ceux qui adorent sont science. Donc, tous de cette communauté qui adore Allah Azza wa Jal avec les innovations, avec son science, rentre dans ce verset. Hein? Et ce verset aussi s'applique à qui? Aux chrétiens qui adorent selon les modes. Lorsque la musique est apparue, ils ont inventé des adorations avec la musique. Et ils adorent comme ça. Sans science. Donc, mais ce n'est pas spécifique à eux. Yani, même dans cette communauté, des gens peuvent être égarés et rentrer dans ce verset. C'est pourquoi Allah nous a demandé de lui demander chaque jour au moins 17 fois de nous guider vers le droit chemin, non de ceux qui ont encore sa colère, ni des égarés. Parce que quelqu'un peut se dire, non, on est musulmans, on est guidés. Pourquoi on demande à Allah Azza wa Jal de nous guider? Eh bien, à chaque moment, à chaque instant, on a besoin d'être guidés. Parce qu'à chaque instant, on a besoin de connaître la vérité et on a besoin de la suivre. Parce qu'il ne suffit pas de connaître la vérité, mais aussi il faut la suivre. Parce que beaucoup de gens connaissent la vérité, mais est-ce qu'ils la suivent? Non. Soit par leur passion ou autre. Fa hada yani shay min شرح هذه السورة العظيمة فهي يعني كما قيل أن القرآن جمع كل ما في التوراة وفي الكتب السابقة. On a dit que le Coran a regroupé tout ce qu'il y a dans les livres auparavant et tout ce qui est dans le Coran est regroupé dans le Fatiha. Vous imaginez? Il y a dans le Fatiha, comme on a vu, itbat, le jour de la résurrection, que il y aura un jour de rétribution. Dans le Fatiha, tawhid asma wa sifat. Hein? في الفاتحة كاين توحيد الربوبية والرد على طوائف في الفاتحة وقد ابن القيم رحمه الله كتاب في مجلدات في شرح إياك نعبد وإياك نستعين شرح هو شرح كلاما لشيخ الإسلام إسماعيل الهروي في أربع مجلدات أو ثلاث مجلدات دونك لم يان ليفر ابن القيم pour expliquer ce verset pour montrer la valeur de ce verset. فنسأل الله سبحانه وتعالى أن ينفعنا بما سمعنا. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. جزاكم الله خير على حسن استماعكم ونسأل الله عز وجل أن يجزيكم خير الجزاء.
شكر الله يا أخينا مصطفى على هذه الكلمة الطيبة. نسأل الله سبحانه وتعالى أن يجعل ذلك في ميزان حسناته ويبارك في أهله ووقته وجهده في هذه الدعوة المباركة. نسأله سبحانه وتعالى أن يجعلنا ممن يستمعون الخلق ويتبعون أحسنه. جزاكم الله خير الجزاء. Ceux qui veulent rester, Inch'Allah, il y a un petit dîner pour ceux qui veulent rester, Inch'Allah. On a qu'à rire. Aja, Inch'Allah. Il y a quelque chose. Thank you.